السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தொடர்ந்து இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கும் அந்தஸ்தையும் மரியாதையையும், அவர்களை இஸ்லாம் பார்க்கும் பார்வை அது மிக வித்தியாசமானது என்பதை குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறில் நாம் இதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு வந்த பிறகு ஜாஹிலியத்துடைய ஏராளமான தவறான பழக்க வழக்கங்களை நபி அவர்கள் மிக சிறப்பான சட்டங்களை கொண்டு அதை வகுத்து கண்டார்கள். எந்த சமூகம், ஒரு நாடு மட்டுமல்ல, உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகள் பெண்களை விஷமாகவும், பெண்களை ஒரு அறுவறுக்கும் பொருளாகவும், பெண்களை உயிரோடு புதைப்பதுதான் மார்க்கம் என்பதாகவும், பெண்களுக்கு வாழ்வதற்கு உரிமை இல்லை என்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு ஒரு சிந்தனையை அது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவை இறக்கி வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக பெண்களுக்குரிய உரிமையை எல்லா வகையிலையும் அல்லாஹ் தஆலா கொடுக்க வைத்தார். நீங்க பிறப்பது சிறப்பு, நீங்க வாழ்வது சிறப்பு, உங்களோட காலம் நேரம் சிறப்பு, உங்களோட ஒவ்வொன்றும் அது பாக்கியமாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா நபி அவர்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தினார். அப்ப அந்த காலத்துல ஒரு பெண் மௌத்தாகினா அந்த கணவனோட சேர்த்து எரிக்கிறதாக இருக்கும், அல்லது கணவனுக்கு எந்த சொத்தும் கொடுக்கிறது, கணவனுடைய சொத்தை அந்த குழந்தைகளுக்கோ மக்களுக்கோ மனைவிக்கோ பெண்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கு. இந்த நிலைமைய நபி அவர்கள் எப்படி மாற்றி அமைத்தார்கள்? நான் இன்று சில சம்பவங்களை, சில ஃபிக்ஹுடைய சட்டங்களை, சில நபியுடைய ஹதீஸ்களை நான் குறிப்பிடப் போகிறேன். அதிலிருந்து நாங்கள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். அது எந்த அளவுக்கு இஸ்லாம் தீன் ஷரியத் நபி அவர்கள் இந்த பெண்ணுடைய உரிமைகளை பாதுகாத்திருக்கிறார்கள், குழந்தைகளுடைய ரைட்ஸ் எப்படி பாதுகாத்திருக்கிறார்கள், பெண்கள் அதில் எப்படி நிதானமாக நடந்து கொண்டார்கள் என்பதை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், நுஃமான் இப்னு பஷீர் என்ற ஒரு சஹாபிக்கு அவருடைய தந்தை பஷீர் இப்னு சாத் என்பவர் ஒரு சொத்தை கொடுத்தார். அந்த சொத்தை கொடுத்த உடனே இது சம்பந்தமாக விரிவான பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அதனுடைய சாரம்சத்தை நான் இங்க குறிப்பிடுகிறேன். சில நேரம் தகப்பனார் ஒன்றை கொடுப்பார், அதுக்கப்புறம் மறுவா எடுப்பார், மறுவா கொடுப்பார், மறுவா எடுப்பார். இப்படி ஒரு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுற அடிப்படையில் இப்படி ஒரு நடவடிக்கை அங்கு நடந்தது. அப்ப அந்த தாய் சொன்னாங்க, இந்த பாருங்க, நீங்க கொடுக்கறத சரியாக கொடுத்துட்டு இந்த மகனுக்கு நபிய சாட்சியாக இதுக்கு நியமிங்க என்று சொன்னார்கள். அது சொன்னது அம்ரத் பின்த் ரவாஹா என்ற இந்த பெண்மணி தான். ரவாஹாவுடைய மகள் அம்ரா அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள். அவர் பஷீர் இப்னு சாத் அவர்கள் தன் மகனுக்கு நான் இப்படி கொடுக்கிறேன் என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் முன்வைத்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி, உங்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இப்படி சமமாக கொடுத்தீர்களா என்று கேட்டார். உங்களுக்கு இன்னும் குழந்தை இருக்குதா? ஆம் இருக்குது. அப்ப எல்லாருக்குமே இப்படி கொடுத்தீங்களா? அப்ப கொடுக்கல. அப்ப நீங்க எல்லாத்துக்கும் நீ முதலாவது நபி அவங்க சொன்னாங்க, என்ன நீங்க அநியாயத்தின் மீது ஒரு சாட்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் அப்படி ஒரு அநியாயத்துக்கு உடந்தையாகி ஒரு சாட்சியாக ஒருபோதும் வரமாட்டேன். நீங்க கொடுக்கிறதாக இருந்தா எல்லாருக்கும் சரிசமமாக கொடுங்க என்று சொன்னார். இது எல்லா ஃபுக்காக்களும் எல்லா இமாம்களும் ஒன்றுபடுகிறார்கள். ஒரு தகப்பன் வாழ்நாளில் கொடுப்பதாக இருந்தா சரிசமமாக எல்லாருக்கும் கொடுத்து போடுறது ஆக லேசானது. சில நேரம் ஒரு காணி கொஞ்சம் வேலை கூட இருக்கும், ஒன்று குறை இருக்கும், அந்த நேரத்தில் விட்டு கொடுப்போடு நடந்து கொள்ளணும். இல்லைண்டா அதை வலிவை பார்த்து எல்லா வலிவுக்கும் மேற்ப அதை பிரித்து கொள்ளணும். இந்த ஒரு நடைமுறைக்கு தான் இங்கே ஒன்று விட்டு கொடுப்போடு நடக்கணும், இல்லாட்டி நீதமாக நடக்கணும். இந்த ரெண்டில் ஒன்று தான் இங்கே செல்லுபடியாகும். அப்ப இங்க அந்த சஹாபி இதுல இருந்து இன்னொரு சட்டம் வருது, வாப்பா பிள்ளைகளுக்கு வாழ்நாளில் கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் சமமாக கொடுப்பார், அவர் மௌத் ஆகிட்டாண்டா அவருக்குள்ள சட்டம் கிடையாது, அது அல்லாட சட்டமாக மாறிவிடுகிறது. தொழுகையில கூட மஹ்ரிபுடைய 3, ஃபஜ்ர்ல 2, மற்ற 3 தொழுகையிலே 4 என்று சொல்லாது. அல்லாஹ் ஒரு கணவன் மௌத் ஆகினா மனைவிக்கு 8 ஒரு பங்கு, குழந்தைகளுக்கு எஞ்சுள்ளது, அதுல ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 யூசிக்கும் அல்லாஹுக்கும் சூரத்துன் நிசா உடைய மிக விரிவான இந்த சட்டத்தையும் ஆயத்துகளையும் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்திருக்கிறார். ஆக இந்த இடத்துல நாம் புரியக்கூடிய ஒன்றுதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனந்தர சொத்துடைய விஷயத்துல ஒரு தெளிவையும், அதே நேரத்தில் வாழ்நாளில் சொத்து பிரிக்கக்கூடிய நேரத்தில் உள்ள சட்டத்தையும் மிக தெளிவாக நமக்கு முன்வைத்திருக்கிறார். ஒரு தகப்பன் அநியாயமாக குழந்தைகளுக்கு கூட குறைய கொடுக்கிறதுன்னா அது ஒரு பாவமாகிடும், இல்ல நீதமாகத்தான் செய்கிறார். குழந்தைகளுடைய ஒரு சுகமீனம் இருக்குது, ஒரு பலகீனம் இருக்குது, ஒரு நோய் இருக்குது, கஷ்டம் இருக்குது, ஒரு நியாயத்தை அடிப்படையாக வச்சு கொஞ்சம் கூட குறைய வாப்பாக்கு கொடுக்கறதுக்கும் அனுமதி இருக்கிறது. அநியாயம் என்ற அடிப்படையில் செய்யறது அது பாவமாக இருக்கும். இல்ல என்று சொன்னா ஒருவருடைய கொஞ்சம் புரிவுல குறைவாக இருக்குது, படிப்பு குறைவாக இருக்குது, ஆற்றல் குறைவாக இருக்குது, சுகஹீனமாக இருக்கிறார், பலஹீனமாக இருக்கிறார், அந்த அடிப்படையில் அவர் கொஞ்சம் கூட கொடுக்கறதுல மார்க்கம் வந்து இடம் பாடுண்ட நமக்கு தருகிறது. இது வாழ்நாளில் கொடுக்குது. மௌத்தாகிவிட்டால் குரான் அதுக்கு சட்டம் பயான் செஞ்சிருக்குது. இதுதான் கியாமத்தில் நெருங்கக்கூடிய நேரங்களில் எடுப்படக்கூடிய ஒரு சட்டம். மக்கள் இதை மறந்துடுவாங்க, இதன்படி அமல் செய்ய மாட்டாங்க என்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார். யாரும் மௌத்தாகினா வாப்பா அம்மாட சொத்தை எதிர்பார்க்கிற நீயத்தில் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் அந்த என் வாப்பா மௌத்தாகணும், என் அம்மா மௌத்தாகணும், எனக்கு இந்த சொத்து கிடைக்க என்ற இந்த எண்ணம் இந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது. அப்படி ஒரு மனிதர் எண்ணம் செய்து அப்படி ஒரு மன உணர்வோட இவைகளை பெற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையும் அப்படி தர்த்தனியமாகத்தான் மாறும். அல்லாஹ்வுடைய கதாவின் படி மௌத் என்பது அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். மௌத் ஒன்று நிகழ்கிறது, அந்த மௌத்துக்கு பிறகு வாப்பாட சொத்து குழந்தைகளுக்கு அது பங்கு போட்டு கொடுக்கப்படும். உதாரணமாக ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர் சொன்னா மகனை பார்த்து சொன்னாங்க, அப்துல்லா நான் இன்றைக்கு கொல்லப்படுவேன், ஷஹீதாக்கப்படுவேன், எனக்குள்ள கவலை என்ற சொத்து தான், என்ற மனைமார்கள் இருக்கிறார்கள், என்ற குழந்தைகள் இருக்கிறார்கள், அதோடு என்ற பேரர்களும் இருக்கிறார்கள். மனைவியும் குழந்தைகளும் இருக்கும் பொழுது பேரருக்கு சொத்து போகாது. அப்ப பேரனுக்கோ மதரசாக்கோ மஸ்ஜிதுக்கோ வேற கஷ்டமானவர்களுக்கோ இனபந்துகளுக்கோ கொடுக்கிறதுனா அதுக்கு மார்க்கம் வசியத்தன்ற ஒரு சட்டத்தை வச்சிருக்குது, வசியத் செய்யறதன் ஊடாக கிடைக்கும். அப்ப இதை நீங்க சஹீல் புகாரி மொழிபெயர்ப்புல, இன்னும் ரியாது சாலிஹினுடைய 2வது பாகத்துல, ஜிஹாதுடைய பாடத்துல இந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை பார்த்துக் கொள்ளலாம். நான் இங்க சொல்ல வந்தது என்னன்னா, தன்னுடைய மௌத்துக்கு பிறகு என்ற சொத்து இப்படிதான் பிரிக்கப்படணும் என்று சொல்லலுமே தவிர அதுல இந்த பேரர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். அது வசியத்தாக அப்பா ஜுபேர் ரதி அல்லாஹும் செஞ்சுட்டு போனார்கள். மகன் அப்துல்லா இப்னு ஜுபேர், அஸ்மா ரதி அல்லாஹுடைய மூத்த மகன், குபால கிடைச்ச அந்த புள்ள, அவர்கள் வாப்பாவுடைய அந்த வசியத்தை சிறப்பாக நிறைவேற்றினார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாளும் அனந்தரக்காரர்களுக்கு வசியத்து கிடையாது. எல்லா வசியத்தை வாரிசின் அனந்தரக்காரர்கள், புள்ளைக்கு, மனைவிக்கு, ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ளைக்கு, அது அல்லாவே கொடுத்திருக்கிறார். நீங்க வாழ்நாளில் கொடுக்கிற ஒன்றிக்குது மௌத்தா போனத்துக்கு போற அல்லாட சட்டம் நிறைவேற்றப்படும். நீங்க வசியத்து செய்யறது அது தகப்பன் புள்ளல் பெற்றோர் அனந்தரக்காரர்கள் அல்லாதவர்களுக்கு தான் அவர்கள் வசியத்து செய்வார்கள். எப்படி சுபேர் ரதி அல்லாஹு அந்த பேரர்களுக்கு செஞ்சது போல. இது ஒரு சட்டம். ஒருவர் மௌத்தாகிட்டா அவருடைய சொத்து பிரிக்கணும். எந்த அளவுக்கு தன்னுடைய ஆடையிலிருந்து அது பிரிக்கப்படணும். உடுப்பு செட் ஒன்று இருக்கின்ற பொதுவாக மக்கள் அதெல்லாம் அலட்சியமாக விட்டுவிடுவது. ஒவ்வொன்றிலையும் எல்லா அனந்தரக்காரர்களுக்கும் பங்கு இருக்குது. அவங்களோட இஷ்டம் இதை விட்டு கொடுக்கிறது. என்ன வாப்படை இது, நீங்க எடுத்துக்கோங்க, கொடுக்கிறது யாருக்கும். எல்லா இணக்கப்பாடோடு தான் இது செய்யப்படும். ஒரு சின்ன உதாரணம் உண்டு. இன்னைக்கு உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற பாகிஸ்தானுடைய முஃப்தி ரஃபி முஃப்தி தக்கி இரண்டு சகோதரர்கள், அல்ல அவங்களோட வாழ்க்கையை மனமாக்கி வைக்கணும். அவருடைய தகப்பனார் முஃப்தி முகமது ஷஃபி அவர்கள் மாரிஃபுல் குர்ஆன் என்ற உருதுல எழுதியிருக்கிறார்கள். அது ஆங்கிலத்தில் முஃப்தி தக்கி அவர்களுடைய தலைமையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மிக பொறுமதியான ஒரு தஃப்சீர். ஒவ்வொருவரும் அதை கட்டாயம் வாசிக்கணும். அந்த அளவுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. எப்படி இப்னு கஃபீர் முக்கியம் வாய்ந்ததும் மாரிஃபுல் குர்ஆன் என்று ஆங்கில மொழியில யாருக்கும் நான் பர்சனலாக அட்வைஸ் பண்றது என்றா கட்டாயம் நீங்க இன்டர்நெட்லயோ பர்சனலாக வாங்கியோ இதை கட்டாயம் படிங்க. அதுல உங்களுக்கு குரானை பத்தி உள்ள நல்ல தெளிவு கிடைக்கும். டிரான்ஸ்லேஷன் படிக்கணும்டா இங்கிலீஷ்ல முஃப்தி தக்கி உஸ்மானியுடைய அந்த டிரான்ஸ்லேஷனை படிங்க. அவர் மிக அழகாக சின்ன விளக்கத்தோட எப்படி நாங்க சிங்கள மொழியில செஞ்சிருக்கிறோமோ இங்கிலீஷ் மொழியில ஒருவருக்கு ஒரு ஒரு பைண்டிங்ல இருக்கக்கூடியதாக இருக்குது. மிக இலகுவாக அவர் இதை வாசிச்சு அல்லாடு இந்த தீன குரானை விலை கொள்ளலாம். அப்ப முஃப்தி முகமது ஷஃபியுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய ஒரு நண்பர், ஒரு பெரிய வைத்தியர் டாக்டர் அப்துல் ஹை அவர்கள் அங்க வருகை தருகிறார். சொன்னார் தலைவலியா இருக்குது. அப்ப ஒரு மகனார் ஒரு டேப்லெட்ஸ் கொண்டு கொடுத்தாங்க. பெனடோல போல இது வாப்பாட மறந்து தலைவலிக்கு பாதிப்பாங்க. அவங்க சொன்னாங்க இந்த பாருங்க, இது டேப்லெட்ஸ் தான், வாப்பாட தான், பாப்பா மௌத்தாயின உடனே இதெல்லாம் சொத்து அப்படியே உங்களோட எட்டு பிள்ளைகளுக்கும் உமாக்கும் வந்துருச்சு. இதுல உங்களை ஒரு ஆளுட இஷ்டத்தோட எனக்கு ஒரு டேப்லெட்ஸ் ஒரு பெனடோல கூட எனக்கு குடிக்கலாது. நீங்க எட்டு பேரும் தாயும் சந்தோஷப்பட்டா, அது திருப்திப்பட்டாதான் எனக்கு இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக அவர்கள் அங்கு சொன்னார்கள். அப்ப இதுல இருந்து விளங்குது, இது எல்லாத்துடைய ரைட்ஸ், யாருக்கும் அங்க இடம்பாடு கிடையாது. ஒருவர் சொன்னார், நீ என் மௌத்துக்கு பிறகு உன் வாப்பட வீட்டுக்கு நீ போனா, அல்லது என் வாழ்நாள் நீ வாப்பட வீட்டுக்கு போனா, என் பிந்தியோ அல்லது முந்தியோ நீ வாப்பட வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாது. வாப்பாவை சந்திக்கிறது எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி சத்தியங்கள் முதலாவது செய்யக்கூடாது. சத்தியம் ஒன்று செஞ்சுட்டாரு, நீ போகக்கூடாது, வாப்பட வீட்டுக்கு போகக்கூடாது. இப்ப வாப்பா மௌத்து ஆகிட்டாரு, இப்ப ஜனாசாக்கு போகணும். அப்ப ஒரு பெரிய ஆலிமிடத்துல இதுக்கு மார்க்க தீர்ப்பு கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நீ தாராளமாக போகலாம், இது வாப்பட வீடு இல்லை, இது ஓண்ட வீடாக உன் தாயிட வீடாக மாறிடுச்சு. மௌத்தாகினு சட்டம் மாறிவிட்டது. அதனால இங்க ஒரு சட்டத்தை விளங்கிக்கொள்ளணும். வாழ்நாளில் கொடுக்கறது கொடுத்துட்டு மௌத்தாகணும். அது வச்சுட்டு போனா அது அவங்களுக்கு அனந்தரக்காரர்களுக்கு நல்ல விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லம் உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க, உங்களோட பிள்ளையில உங்களோட மனை மக்களை பிச்சை கேட்கக்கூடிய நிலைமையில விட்டுட்டு போகாதீங்க, அல்லாஹ் தந்ததை சரிசமமாக அழகாக பங்கிட்டு போங்க என்றத அதுல தர்மத்தை சதக்காவை ஹைராத்துகளை வாழ்நாளில் நல்லா செஞ்சுட்டு போங்க, தேடி தேடி கொடுங்க, தேடி வரக்கூடியவர்களுக்கு கொடுங்க என்பது மார்க்கம் அழகா சொல்லி தந்திருக்கு. அப்ப இங்க மௌத்தாகிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகலாம். இப்ப நபிக்கு 9 மனைவிமார்கள். நபிக்கு குழந்தையாக இருக்கிறது ஃபாத்திமா ரதி அல்லாஹா மட்டும்தான். இந்த சொத்து என்பது அது பெண்ணுக்கு எப்படி, ஆணுக்கு எப்படி, அந்த பங்கு எப்படி இஸ்லாம் பிரிச்சிருக்கிறது, எந்த கொடுமையும் செஞ்சில்ல. மிக நீதமாக அல்லா தாலா இந்த விஷயங்களை அல்லாவிட வேறு யாரும் அல்லா விட உண்மைய ஹக்க சொல்லக்கூடியவர் யார் இருக்க முடியும்? அந்த மார்க்கத்தை விட அழகான மார்க்கத்தை வேற யாரால தர முடியும்? அந்த அடிப்படையில நபி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நபி அவர்களுக்கு ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம் இந்த மூணு பேரும் வஃபாத் ஆகிட்டார். தகப்பனுக்கு முதல் குழந்தைகள் மௌத்தாகிவிட்டாங்க. நாங்க உலகத்துல பாக்குறோம், பலருக்கு குழந்தைகள் கிடைச்சு மௌத்தாகிறாங்க, வாழ்நாளில் மௌத்தாகிறாங்க. தகப்பன் நீண்ட நாளுக்கு வாழ்கிறார், குழந்தைகள் அவங்க மௌத்தாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நபியுடைய வாழ்க்கை இதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அப்ப எஞ்சிருந்தது ஃபாத்திமா மட்டும்தான் ரதி அல்லாஹ். ஃபாத்திமா ரதி அல்லாஹாவுடைய ரகசியம் பேசினதும் எல்லாருக்கும் தெரியும். அழுதாங்க, சிரித்தாங்க. நான் மௌத்தாக போகிறேன்னு சொன்னாங்க, நீ தான் முதலாவது சந்திக்க போறான்னு சொன்னாங்க. ஃபாத்திமா ரதி அல்லாஹ் கவலைப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஏண்டா மௌத்தாக போறேன்? சின்ன வயதிலையும் மௌத் என்பதுதான் அவங்களுக்கு விருப்பமானதாக இருந்தது. சஹாபாக்கள்ட ஒரு சொல் இருக்குது, நுஹிப்புல் மௌத கமா துஹிப்புனல் ஹயாத, நீங்க வாழ விரும்புறது போல நாங்க மௌத்தாக விரும்புறோம். நுஹிப்புல் மௌத கமா துஹிப்புனல் ஹம்ர, நீங்க மதுபானத்தை விரும்புறது போல நாங்க மௌத்தாக விரும்புறோம். இப்ப ஃபாத்திமா ரதியல்லாஹு ஆறுதல் படுத்தினாங்க, நான் மௌத்தாக தான் போறேம்மா, முதலாவது நீ தான் என்ன சந்திக்க போறா. அப்ப நபியுடைய மனைமார்கள் மௌத்தாகிறதுக்கு போத மகள் நாலாவது, அவளும் மௌத்தாகிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிட்டாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இப்ப குர்ஆனுடைய இந்த சட்டம் தெரியும். யூசிக்குமுல்லாஹு ஃபி ஔலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹத்தில் உன்ஸையைன். அல்லாஹு தஆலா வசியத் செய்கிறான், ஆணுக்கு ரெண்டு பங்கும் பெண்ணுக்கு ஒரு பங்கு என்றது இந்த குர்ஆனுடைய திருவசனத்தை வச்சு. அப்ப நான் ஆண்கள் யாரும் இல்லை, மனைவிக்கு எட்டுல ஒரு பங்கு, எட்டு மனைமார்களுக்கும் ஒன்பது மனைமார்களுக்கும் எட்டுல ஒன்றில் எடுத்து ஒன்பது பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். எனக்கு மற்றதெல்லாம் வரணும், மற்ற ஏழு பங்கும் எனக்கு தான் வரணும் என்று ஹதரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா போய் அபூபக்கர் ரதியல்லாஹு கேட்டார். அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு முக்கியமான சட்டத்தை அங்க விளங்கிச்சார். இது நாங்க நீங்க எல்லாரும் கட்டாயம் விளங்கிக்கொள்ளும். ஒரு பெண் எப்படி இஸ்லாமிய பார்வையில ஒரு சொத்தை பங்காளியாக மாறுகிறார், ஒரு பெண்ணுக்கு எப்படி இந்த உரிமை கொடுக்கப்படுகிறது, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான தலைப்பு. எல்லாரும் இதை அழகாக விளங்கணும். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நான் நபியோட காலத்தில் எப்படி தரப்பட்டதோ அது போல நான் உங்களுக்கு தருவேன். நபியவங்களோட காலத்தில் எப்படி தரப்பட்டதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருடைய யுத்தத்துக்கு பிறகு ஃபை என்ற அடிப்படையில் இந்த சண்டையும் இல்லாமல் கிடைச்ச அந்த கனிமத்து பொருள் சண்டைக்கு பிறகு கிடைக்கிறது, சண்டை இல்லாமல் கிடைத்த அந்த ஃபையுடைய அந்த பொருட்களை அதிலிருந்து மனைமார்களுக்கும் நபியுடைய குடும்பத்துக்கும் பைத்துல் மால் செலவழிக்கும்.
www.acmyc.com
பைத்துல் மால் அவர்களுடைய அந்த ஜீவனாம்சத்தை, அவர்களுடைய அந்த நஃபக்காவை கொடுத்துக் கொண்டிருக்கும் என்பது இங்கிருந்து தெளிவாகிறது. ஆனால் அபூபக்கர் ரதியல்லாஹு ஒரு ஹதீஸ பயான் செய்யறாங்க, சஹீஹ் புகாரி முஸ்லிம் மற்ற எல்லா கிரந்தங்களையும் இது பதிவாக இருக்கிறது. நஹ்னு மாஷரல் அம்பியா லா நூரத் மா தரக்னா ஸதகா, நபிமார்களாகிய நாங்க விற்றுட்டு போற சொத்து இருக்குதே அது அனந்தர சொத்தாக பங்கிடப்பட மாட்டாது. இது பிரத்யேகமாக நபி அவர்களுக்கு மாத்திரம் உள்ள சட்டம். உலகத்தில் எந்த ராஜா வந்தாலும் எந்த மன்னர் வந்தாலும் இந்த சட்டத்தை அவர் கைக்கடிக்கிறார். எப்படி கைலான் சகஃபி வந்து சொன்னார், யார சொல்ல, எனக்கு பத்து மனைவிமார்கள் இருக்கிறாங்க. நபி அவங்க சொல்லிட்டாங்க, அம்சிக் அர்பன் ஃபாரிக் ஸாஇரஹுன், நீ நாலு வச்சுக்கொள்ள முடியும், மற்ற எல்லாத்த விட்டு நீ பிரிஞ்சாகணும்னு சொன்னாங்க. அப்ப அவர் ஆப்போசிட் கேள்வி கேட்டிருக்கணும், இது நல்ல சட்டம் தான் அரசுல்லா, உங்களுக்கு ஒன்பது பதினோரு மனைவியோடு வாழ்ந்திருக்கிறீங்க, நீங்க வந்து எனக்கு மட்டும் இப்படி சொல்றீங்களே என்று அவர்கள் அங்கு பேசியிருக்கலாம். ரயலான் சகஃபிக்கு நபி அவங்க சொன்னதை தலை குனிச்சு கொண்டு போய் அவர் சட்டத்தை அமல்படுத்தினார். இதுல சட்டம் உனக்கு வேற எனக்கு வேற, நீ வந்து உன்னோட வாழ்ந்து மரணிக்கிறது ஆக சிறப்பானது. உனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிலைமை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறான், ஆனா விரும்பத்தக்கது அல்ல என்பதை இங்க சட்டம் தெளிவுபடுத்துகிறது. நிலைமை, மனிதனுடைய வாழ்க்கை சட்டங்களை வைத்து இவைகள் மாற்றம் அடைகின்றன. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு நபி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த சொத்து கிடைக்கணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகிட்டாங்க. இப்ப சொத்து போயிட்டு கேட்கணும் கலீஃபா கிட்ட. அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு கலீஃபா ஆகிட்டாங்க. என் தகப்பன் சொத்துல இருந்து எனக்கு ஒரு பங்கு தாங்க என்று அவர்கள் கேட்டார்கள். இப்ப அவங்க சொல்லிட்டாங்க, நிச்சயமாக தாரேன், செலவுக்கு தான் தருவேனே தவிர சொத்து பிரிவினம் தர முடியாது. எனக்கு சொல்லிட்டாங்க இந்த ஹதீஸ, நான் விட்டுட்டு போறது அது தர்மமாக பைத்துல் மாலுக்கு இருக்குமே தவிர அதுல யாரும் சொத்து கொண்டாட முடியாது, அனந்தர சொத்தாக பிரிக்கப்பட மாட்டார். எப்படி நபி அவர்களுக்கு திருமணத்துல சட்டம் வேற, உம்மத்துக்கு சட்டம் வேற, அனந்தர சொத்துல நபிக்கு சட்டம் வேற, உம்மத்துக்கு சட்டம் வேற, தஹஜ்ஜுடைய தொழுகையில நபிக்கு சட்டம் வேற, உம்மத்துக்கு சட்டம் வேற. நபி அவர்கள் ஏராளமான விஷயத்துல நபியுடைய மனைவிமார்களை ஆத்திகாரது எல்லாம் மனமுடித்தாங்க. அபுபக்கருடைய மகன அப்துல்லா இப்னு சுபைர் ஷஹீத் ஆகிட்டார், விதவை ஆகிட்டாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. உமர் ஹத்தாப் ஷஹீத் ஆகிட்டார், விதவை ஆகிட்டாங்க, மறுவா கல்யாணம் முடிச்சாங்க. ஹஜரத் அப்துல்லா ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர் ஷஹீத் ஆகிட்டார், மறுவ விதவை ஆகிட்டாங்க. மறுவ முடிக்க வாரார் அலி ரதியல்லாஹு பாப்பா நீ என்ன முடிக்காதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு பெண்மணி விதவையாகி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவளை மனம் முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அவ இஷ்டப்பட்டால். ஆனால் நபியுடைய 9 மனைவார்களையும் யாரும் மனம் முடிக்க முடியாது. அவர்கள் உங்களுடைய கண்ணியத்துக்குரிய தாய்களாக மதிக்கப்படுகிறார்கள் சட்டத்தில். இதுதான் இஸ்லாமிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இது அழகாக நமக்கு கோடித்து காண்பித்திருக்கிறார்கள். குர்ஆன் அது சொல்லியிருக்கிறது. ஆக அவர்களை யாரும் முடிக்கலாது. இந்த விஷயத்தை விளங்கி கொண்டிருப்பீங்க. சில விஷயங்கள் இருக்குது, நபிக்கு சட்டம் வேற, உம்மத்துக்கு சட்டம் வேறு, திருமணமாக இருக்கலாம், அனந்த சொத்தாக இருக்கலாம், அது அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மனம் முடிக்கிறதாக இருக்கலாம், தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருக்கலாம், நபிக்கு ஃபர்தாக இருந்துச்சு, உம்மத்துக்கு சுன்னத்தாக இருக்கு. அல்லா தாலா இது உங்களுக்கு மேல்மிச்சமான ஃபர்தாக தந்திருக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற ஏராளமான சட்டங்களை நபி அவர்களுக்கு வேற உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இது நான் உங்களுக்கு சதக்காவாக தருகிறேன் சல்மான் ஃபாரிஸ் சொன்னார். நபி அவங்க சொன்னாங்க, நானும் ஆஷரல் அம்பியா லானா குழு சதக்கா, நாங்க சதக்கா சாப்பிட மாட்டோம், நபிமார்களுக்கு இது ஹராம். நபியுடைய சந்ததி ஹசன் ஹுசைன் ஒரு பேரிச்ச பழத்தை எடுத்த நேரத்தில் துப்பிருங்க இது ஹராம் என்று சொன்னார். அப்ப ஜகாத்தும் சதக்காவும் நபி அவர்களுக்கு கொடுக்க முடியாது, நபியுடைய அந்த சந்ததிகளுக்கும் கொடுக்க முடியாது. இது போல ஏராளமானது இருக்குது. நான் இது போதும் என்று நினைக்கிறேன். இதிலிருந்து நீங்க விளங்கலாம் இந்த அனந்தர சொத்துடைய விஷயத்துல இதுதான். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு இதுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அலியே அலி சொல்கிறார்கள், அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நீங்க சொல்றது உண்மைதான், இது நான் இதுக்கு நான் சாட்சி பகிர்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு நபியுடைய காலத்துல நபி அவர்கள் இப்படிதான் இதை பங்கிடும்படியாக சொன்னார்கள். நான் அந்த பைத்துல் மால்ல இருந்து எடுத்து அவர்களுக்கு ஜீவனாம்சத்துக்கு செலவுக்கு அதுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்கிறது என்ற இந்த விஷயத்தை அழகுபடுத்தி சொல்லி காட்டினார்கள். இதிலிருந்து தான் ஒரு ஒரு ஃபிர்கா உண்டு, ஒரு 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 குழு உண்டு உண்டாகிறார்கள். அவர்கள் சஹாபாக்களை திட்டக்கூடிய, அபுபக்கர் அவர்கள் நிந்திக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து பாதுகாக்கணும், அந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது, மார்க்கத்தை சரியாக விளங்கிக் கொள்ளணும். இதுதான் சஹியான புகாரி முஸ்லிம் திருமசி போன்ற எல்லா கிரந்தங்களையும் இது பதிவாக இருக்கிறது. அனந்தர சொத்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாக்கோ நபியுடைய மனைவிமார்களுக்கோ அங்கு கொடுக்கப்பட இல்லை. அப்படின்னா தந்த மகளுக்கு தூக்கி கொடுக்கணுமே, எட்டுல ஒரு பங்கு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு தந்த காலத்துல தந்த மகள் ஹப்சாக்கு தூக்கி கொடுத்திருக்கணுமே, அப்படி ஒன்று கொடுக்கல. எல்லாரும் என்ன செஞ்சார்கள், அது மதீனத்துடைய காணியாக இருக்கலாம், அது ஃபதக்காக இருக்கலாம், அது ஹைபராக இருக்கலாம். இந்த சொத்துகள் எல்லாம் அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு அவர்கள் விவசாயம் செய்யக்குள்ள நீங்க ஒரு பங்கு எடுத்துக் கொள்ளலாம், மீதி வர்றது பைத்துல் மாலுக்கு வரும், பைத்துல் மால் ஒரு பங்கு எடுத்துக்கொள்ளும், மனைமார்களுக்கு இதிலிருந்து செலவு கொடுக்கப்படும். இது அப்படி நீதிச்சு. இங்க இன்னொரு சட்டம் வருது உமர் ரதியல்லாஹு அன்ஹு காலத்துல, அதை கொண்டு தெளிவு பண்ணலாம். அலி ரதியல்லானவர்களும் அப்பாஸ் ரதியல்லானவர்களும் தான் இந்த இந்த பங்கெடுத்து பிரிப்பார்கள். ஹசன் ஹுசைனுக்கு அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் மனைமார்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுப்பார்கள். இப்ப அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் சில அதிருப்திகள் ஏற்பட உமர் ரதியல்லானவர்கள் அங்கு அந்த காலம் வந்தோடனே மனைமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாருங்க உங்களுக்கு நான் ஒரு ரைட்ஸ் தாரேன், உண்டு அனந்தர சொத்தாக உங்களுக்கு தரமாட்டேன். இது நீங்க இப்ப ஒரு இஸ்லாமிய நாட்டில் அரசருக்கு முடிவெடுக்கலாம், இத்தனை ஏக்கர் 50 ஏக்கரை நீங்க எடுங்க, அப்துல்லா எடுங்க, அப்துல் ரஹ்மான் எடுங்க, ஃபாரூக் எடுங்க, முகமது எடுங்க, காசிம் எடுங்க, தல்ஹா எடுங்க, 5 ஏக்கர், 10 ஏக்கர், 20 ஏக்கர் நீங்க இதுல நல்ல விவசாயங்கள் செய்யுங்க. இப்ப இந்த அரசாங்கத்துக்கு ஏலும் இந்த பொருளாதார நெருக்கடியுடைய காலத்துல இப்படி ஒரு சட்டம் இருக்குது, நீங்க இந்த காணிகள் எடுத்து நீங்க அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு தொகுத்தாங்க மவாத் என்று சொல்லி இந்த இஸ்லாமிய இதுல ஒரு சட்டம் இருக்குது. அப்ப இங்க ஹஜரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு உமர் ரழியல்லாஹு அவர்கள் இந்த இந்த சட்டத்தை அழகாக நடைமுறைப்படுத்தினார்கள், அழகாக நடைமுறைப்படுத்தினார். இப்ப அவர்கள் பெண்கள் வந்து ரெண்டு வகையாக இருக்கிறாங்க. ஒரு சாரார் எனக்கு நீங்க தந்துருங்க, நீங்க மரங்களாக இருக்கலாம் அதுல கனிகளை, அது நிலங்களாக இருக்கலாம் அதுல வரக்கூடிய இந்த விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த தானியங்களை, அது எங்களுக்கு தந்துருங்க, எங்களுக்கு அதெல்லாம் காணியை வந்து பார்க்க ஆள் வைக்க மெயின்டைன் பண்ண அதெல்லாம் எங்களுக்குள்ள வேலை அல்ல என்றத இந்த நிலைப்பாடையும் எடுக்கலாம், இல்ல எங்களுக்கு தாங்கன்னு சொல்லலாம். முறதியலான்னு பார்த்தாங்க உங்களுக்கு ரைட்ஸ் ஒன்று இருக்குது, எனக்கு ரெண்டு மாதிரியும் செய்யலாம், நபியோட காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தினதும் செய்யலாம், இப்ப வேணுமெண்டா அவங்களுக்கும் தரலாம் என்ற நிலைப்பாடு எடுத்து உமர் ரதியல்லாஹு மனைமார்களை கூப்பிட்டு கேட்ட நேரத்தில் அதிகமானவங்க 7 பேர் போல சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு எது எது தாரீங்களோ பிஸ்மில்லா நீங்க கொஞ்சம் தந்துருங்க, அதை வச்சு நாங்க எங்கட வாழ்க்கையை கழிச்சுக்கொள்றோம் சொன்னாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நீங்க காணியை தாங்க, நான் ஆள் வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு விவசாயம் செஞ்சு அதுல என்னென்ன காய்க்கணுமோ, அப்ப பெண்களுக்கு இயற்கையாக காணிகள் இருக்கக்குள்ள அதுல நான் அக்ரிகல்ச்சர்ல ஈடுபடணும், மரம் நட்டணும், அது செய்யணும் இது செய்யணும் ஒரு பழக்கம் இருக்குது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஹப்சா ரதியல்லாஹு அதை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பெண்களுக்கு மார்க்கம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்களை அவங்களோட ரைட்ஸை கேட்கறதுக்கு உரிமை கொடுத்திருக்குது, அவர்களுக்கு அதை செலவழிக்க உரிமை கொடுத்திருக்குது, அதை தர்மம் செய்யறதுக்கு உரிமை கொடுத்திருக்குது. தர்மம் செஞ்ச ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாக்கு முறையீட்டு இடையூறு செஞ்ச அவரோட எப்படி கோபிச்சாங்க என்றதை நான் நேற்று சொன்னேன். அவர்கள் பேசல, சத்தியம் செய்து விட்டார்கள். அது போற கைய கால பிடிச்சுதான் அப்துல்லா இப்னு சுபைர் வந்து அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா மகன் வீட்டுக்கு வந்து உள்ளுக்கு நுழைஞ்சு பெரிய சஹாபாக்கள் வந்து மன்னிப்பு கேட்க வச்சுதான் கொடுத்தார்கள். அதுக்கு அவர்கள் செய்த தர்மத்தை பத்தி படிச்சீங்க. இது ஒரு பெண்கள் ஊடாக கிடைச்ச அனந்தர சொத்துல உள்ள தெளிவு. இதுல நல்ல தெளிவாக இருக்கணும். அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்களோ, உமர் ரதியல்லாஹு அவர்களோ, அஸ்மா ரதியல்லாஹு அவர்களோ ஒரு நாளும் எந்த வகையிலையும் ஒரு சின்ன வகையிலையும் அவர்கள் அநியாயம் செய்தது கிடையாது. அவர்கள் சொல்லுவார்கள், ஏண்ட குடும்பத்தை விட எனக்கு நபியுடைய குடும்பம் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது, அவர்களுடைய உறவு அப்படித்தான் இருந்தது என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இப்ப ஒரு சட்டம் வருது, ஒரு ஒருவர் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில யாருக்கு செலவழிக்கணும், ஒன்று தனக்கு செலவழிக்கணும், ஒன்று தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கணும். இதை எப்படி செலவழிக்கணும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கல, நீ முதலாவது ஒன்ன பார்த்துக்கோ, நீ இருந்தாதானே இன்னல் ஜசதிக்காலேக்கு ஹக்கன், நீ ஒன்ன கொண்டு ஆரம்பி, முதலாவது உனக்கு செலவழிச்சுக்கோ, கஞ்சத்தனம் பண்ணாத, நீ சாப்பிடுறத சாப்பிடு, நீ வாகனம் ஒன்று ஓடுறா ஓட்டிக்கோ, உன்ட தேவை நிறைவேற்றுக்கோ, அதுக்காக வேண்டிய எல்லாத்தையும் நீனே அனுபவிச்சு நீனே நல்ல பொஷ் வாழ்க்கை வாழ்ந்து அவங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி போட்டுறாத. இன்னைக்கு பழக்கம் இருக்குது, சிலர் வந்து தான் ஆக பிராண்டட தான் வாழ்றது, ஆனா வீட்டுக்கு கொடுக்கக்குள்ள அது அது மிஸ்கீனுடைய சாப்பாடை கொடுக்கிறது, அது செய்யக்கூடாது. அதுலயும் தனக்கும் செலவழிச்சு கொள்ளணும், மற்றவர்களுக்கும் அதுலயும் சிக்கனம். சில மக்கள் இருக்கிறாங்க, தனக்கு நான் வந்து 5 கோடி 10 கோடியில வாகனத்துல போகலாம், இல்ல நான் 1 கோடி வாகனத்துல போய்கொள்றேன், நான் மற்றது தர்மமா கொடுக்கிறேன், இது ஆக மேலான பண்பாடாக இருக்கும். இதுக்கும் இடம்பாடு இருக்குது, ஆனா இது ஆக மேலானதாக இருக்கும். இது இஸ்லாம் நமக்கு காட்டி தரும் ஒரு சிறந்த பண்பாடு. அப்படிப்பட்டவர்கள் வாரன் பஃபட், நான் சஹாபாக்களை இன்றைய காலத்து மக்களை தனவந்தர்களை தர்மமுள்ளவர்களை சொல்லுவாம அந்நியர்களை வாரன் பஃபெட் என்பவர் பல வருட காலமாக அமெரிக்கால சாதாரண வாகனத்தில் ஓடினால் ஆனா பில்கேட்ஸுடைய சரிட்டிக்கு அவர் தர்மம் கொடுக்க கொல தாராளமாக தூக்கி கொடுத்தார் என்பது அது வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதனால எப்பொழுதுமே அந்த அந்த நோக்கில் நாங்கள் விஷயங்களை அணுகிறது அது மிக சிறப்பாக இருக்கும். ஆக தனக்கு செலவுக்கு எடுக்கிறது. ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வாழ்க்கையில ஒரு பகுதி எல்லாரும் பாடம் வச்சிருக்கிறோம். அது என்னது, நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னா வயிற்றுல கல்லை கட்டினாங்க. நபி அவர்கள் ஒன்றுக்கு ரெண்டு வல்ல கட்டு கட்டினாங்க. வீடு நபியவங்கட அடுப்பு பத்து இல்ல, ரெண்டு மாசம் பத்து இல்ல, மூணு புற. அப்ப இன்றைக்கு ஒரு ஷாபானுடைய புற பாத்தீங்க, ரமதானுடைய புற பாத்தீங்க, ஷவ்வாலுடைய புற பாத்தீங்க. மூணு புற ரெண்டு மாசம் நபியுடைய வீட்டுல அடுப்பத்து இல்ல. அப்ப பேரிச்ச பழமும் அந்த கிடைக்கக்கூடிய சில நேரத்துக்கு அந்த ரொட்டி துண்டும் இல்லாட்டி வினாக்கரியும் இப்படி ஆட்டு பாலும் ஒட்டக பாலை கொண்டே நபியவங்க தந்த கணாயத்தை கழிச்சிருக்கிறாங்க என்றதுதான் அந்த அதிசுக்கு கருத்தாக இருக்கும். இந்த சைடு மிச்ச பேருக்கு தெரியாது. அது என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு இந்த பைத்துல் மால்ல இருந்து ஒரு தொகை பணம் ஹைபர்ல ஃபதக்ல மதீனத்து காணிகள்ல இருந்து வந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷத்துக்குள்ள செலவை மனைமாருக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு வருஷம். அப்ப இது இப்படி கொடுக்கிறது இஸ்ராஃப்லயும் சேர மாட்டாது, இப்படி கொடுக்கிறது இது வேறொரு சட்டத்தை யாரும் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைமார்களுக்கு ஒரு வருஷத்துக்குரிய ஏற்பாட தனக்கு வசதி வந்த நேரத்தில், அது வசதி வராத நேரத்தில், வசதி வராத நேரத்தில் வந்து மனைமார்கள் டிமாண்ட் பண்ணினதுதான் சூரத்துல் அஹ்சாபுடைய அந்த ஆயத்துகள் இறங்க காரணமாக இருந்தது. இன்கும் துன்ன துரிதுன ஹயாத்து துன்யா வஸீனத்ஹா ஃஅலைன உம்மத்ஹுன்ன உஸர்ரிஹுன்ன ஸராஹன் ஜமீலா, வாங்க உங்களுக்கு நான் தலாக் கொடுத்து பிரிச்சிடுறேன் என்று ரசூல் அலைஹி வஸல்லம், நீங்க சேர்ந்து வாழ்றா வாழுங்க, இல்லைன்னா பிஸ்மில்லா போயிருங்க, டிமாண்ட் பண்ணி கொண்டு எனக்கிட்ட அதுலாம் கேட்க வரவானா என்ற நபி அவங்கள் இந்த ப்ரொட்டெஸ்ட் பண்றது, ரோட்ல இறங்குறது, அது கூட்டம் ஜமாத்துகள் அமைக்கிறது, ஃபிர்காக்கள் கூட்டம் கூட்டமாக பிரிகிறது, அங்கேயும் நீங்க குரூப் அமைக்கிறது, அதுக்கு ரசூல் அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அனுமதி கொடுத்தது கிடையாது. ஆனா வசதி வந்ததுக்கு பிறகு ரசூல் அலைஹி வஸல்லம் தாராளமாக அங்கு செலவழித்தார்கள். சுபஹானல்லாஹ். இந்த சட்டத்தை எல்லாரும் கருத்து கெடுக்கணும், குறிப்பாக ஆண்கள். ஆண்கள் தான் அதிகமாக இதை பார்க்கறீங்க நினைக்கிறேன். நீங்க இதை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். இன்னும் ரெண்டாவது சட்டத்தை சொல்கிறேன். இதோட இந்த நஃபக்கா மனிதன் ஜீவனாம்சம் கொடுக்கிறது எப்படி, மனைவிக்கு, குழந்தைக்கு, பெற்றோருக்கு. நான் நேத்து அப்துல்லா மசூத் ரதியல்லாஹு மனைவி ஜெயனப் ரதியல்லாஹு சம்பவத்தை சொன்னேன். ஏன் மனைவி கணவனுக்கு ஜகாத் கொடுக்கணும், கணவன் ஏன் மனைவிக்கு ஜகாத் கொடுக்க முடியாது, வாப்பா புள்ளைக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது, அது 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 ஏன் கொடுக்க முடியாதுன்னா ஜீவனாம்சம் அந்த செலவுக்கு கொடுக்கிறது என்பது அது கட்டாய கடமையாகிறது. யாருக்கு செலவுக்கு கொடுக்கணுமோ அவருக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது. அதுல வேற சட்டங்கள் இருக்குது, ஃபத்வா உலமாக்கள் இடத்துல கேட்டு அந்தந்த விஷயங்களை தெளிவுபடுத்துறோம். அதை பேச போனா அது மிக நீண்ட நேரங்களும் அதுக்கு எடுத்துவிடும். பெண்மணி ஹிந்து பின் உத்பா அபு சுஃபியானுடைய மனைவி, முஆவியத் இப்னு அபி சுஃபியான், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு வஹ்யலுதின சஹாபியுடைய தாயார் ஹிந்த் பித் உத்பா. உலகத்தில் உங்களோட வீடுதான் ஆக கெட்ட வீடாக இருக்கணும் என்று ஆசைப்பட்டவள் தான், ஆனா உங்களோட வீடுதான் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் என்று ஆசைப்படக்கூடியவள் தான் என்று ஹிந்து பின் உத்பா சொல்வாங்க. தௌபா விளங்கணும் என்றா ஹிந்து பின் உத்பாவுடைய தௌபா வச்சு தான் நாங்கள் விளங்கணும். சகோதரிகளை தாய்மார்கள் சகோதரர்களை தெரியாது, இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரத்துக்கு அவர்களுடைய அந்த தௌபாவை பற்றி விவரிப்போம். இன்ஷா அல்லாஹ் தௌபா என்றால் என்ன, எப்படி சஹாபாக்கள் தௌபா செய்தார்கள், எப்படி உலமாக்கள் தௌபா செய்தார்கள், பாவத்தில் ஈடுபட்டவர்கள் எப்படி தௌபா செய்தார்கள் என்பதை அதிலிருந்து நாங்கள் விளங்க முடியும். இந்த இடத்துல யாரசூலுல்லாஹ் என்ற கணவன் ரஜுலுன் ஷஹீஹுன், சரியான கஞ்சத்தனம் உள்ளவர், செலவுக்கு தாரார் இல்லை. எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு செலவு இருக்குதுன்னா 250 ரூபாய் 500 ரூபாய் தாரா. மற்றவங்க எல்லாம் பராமரிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் என்ன செய்யறேன், அவர் எவ்வளவு தரணுமோ அந்த அந்த தொகையை நான் அவருக்கு சொல்லாம எடுத்துடுறேன். ஒரு சிலர் சொல்றாங்க, சொல்லிடாதீங்க மனைமார்களுக்கு எல்லாம் எடுத்து போடுவாங்க, அப்படி எடுக்கிறதுக்கு மனைமார்களுக்கு அனுமதி இல்ல. அவங்க அளவு கடந்து எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஹராமாக மாறிடும். அளவோட தான் எடுக்கும். மார்க்கம் மிக அழகானது. அல்லாஹு ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹு தால அழகானவன் அழகு விரும்புகிறான். ஜமீல் சபர் கூட அழகாக இருக்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழக விரும்பியிருக்கிறார் எல்லாவற்றிலும். ஒரு ஒரு தபீஹா, ஒரு ஆடு அறுக்கிறதா இருக்கு, அஹ்சனு தபஹா, அதையும் அழகாக அறுங்க என்பதுதான் எங்கட மார்க்கம். அதனால நினைச்ச மூப்புக்கு மார்க்கத்தை சட்டத்தை திருப்பிக் கொள்ள இயலாது. ஜக்காத் மாப்பிள்ளைக்கு கொடுக்கலன்றதுக்காக வேண்டி மாப்பிள்ளோட ஜக்காத்தெல்லாம் எனக்கு தாங்க எடுத்துக்கொள்ள இயலாதுன்றதை நான் சொன்னேன். ஆக சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளை பெரியார்களே, இந்த விஷயத்தை நாம் கருத்து கெடுக்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இங்கே அனுமதி கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில இஸ்லாம் எப்படி ரைட்ஸ் நமக்கு காட்டி தருகிறது. ஹிந்து பின் உத்பா உடைய இந்த சட்டத்தால உலகத்தில் ஒரு சட்டம் உண்டு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் மஸ்அலத்து தஃபர் என்ற ஒரு சட்டம் உண்டை இயக்குறாங்க. அப்படின்னா எனக்கு வர வேண்டியதை அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நண்பர் சகோதரர் எனக்கு வந்து சொன்னாரு, நான் சின்ன வயசுல என் வீட்டுக்கு வந்த ஹாஜியார்த பொக்கட்ல இருந்து சல்லி எடுத்துட்டேன். அந்த நேரம் நான் எடுத்தது 100 ரூபா. இது 30 வருஷத்துக்கு முத. இப்ப நான் என்ன ஹசரத் செய்ய? அந்த நேரம் 100 ரூபா தான், கொண்டு போயிட்டு கொடுத்துடலாம். அவர் சொன்னார், இல்ல என்ன மனம் நாட இல்ல, நான் 1 லட்சம் ரூபா பணம் எடுத்துக்கொண்டு அந்த வீடை தேடி போயிட்டு எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கும் நான் அதை சொல்றதுக்கு, ஆனா நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் சொன்னார். அல்ஹம்துலில்லா, மிக நல்ல பழக்கம். அப்படி யாரும் உன்னத எடுத்திருந்தா உலகத்தில் கொடுத்து முடிச்சிடணும். அதே சொல்லி கொடுத்தாலும் சரி, சொல்லாட்டி கொடுக்காலும் சரி, அதை எந்த முறையில சரி, அதை அதை ஒப்படைச்சதுல கொண்டு இவர் அல்லாஹ் கிட்ட தப்புறதுக்கு வழி இருக்கும். மற்றது சொல்லாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் நிச்சயமாக. அப்ப இவன் உங்களுக்கு நபியவங்க இங்க அனுமதி கொடுக்கிறாங்க. அப்ப ஒரு வாழ்க்கை துணைவியாக வந்த மனைவிக்கு வீடு கொடுக்கணும், செலவுக்கு கொடுக்கணும், அந்த பெண்ணுடைய தேவைகளை நிறைவேற்றணும். இந்த சைடு எல்லாம் அல்லாஹ் தாலா அனந்தர சொத்தை கொடுக்கணும், சரிசமமாக பிரிக்கணும். இதெல்லாம் அல்லாஹ் தாலா சொத்துரிமையை கொடுத்த காரணத்தினாலதான் வேற சில கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ப இந்த குழந்தைகளுக்கு மனைவிக்கு செலவுக்கு கொடுக்கிறதாக இருந்தா இந்த கணவன் சம்பாதிக்கணும். இப்ப மனைவி சம்பாதிக்கணும் கடமை இல்லை. அவளுக்கு லேசாக ஏதோ ஒரு சொத்துல வருமானத்துல, அல்லது அவளுக்கும் ஒரு ஆற்றல் திறமை ஒன்று இருக்குது, மாஷால்லா, ஒரு டாக்டராக ஒரு பெண், ஒரு அக்கவுண்டனாக ஒரு பெண், அல்லாஹ் தாலா சில சில கட்டத்துல பெண்கள் அந்த தொழிலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் வீடை பராமரிக்கணும், குழந்தையை பராமரிக்கணும், அனாதைகளை பராமரிக்கணும். அப்படியும் சூழல்கள் இஸ்லாம் அதுக்கு அனுமதி தருகிறது. அது வேறொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசலாம். இந்த இந்த இடத்துல இல்ல எனக்கு அது இல்ல, நான் என் குடும்பத்தை பார்த்துக்கொண்டு என் குழந்தைகளை பார்த்துக்கொண்டு என் வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொன்னா, ஏன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒட்டகம் நபியவர்களுக்கு சஜ்தா செஞ்சதை பார்த்துட்டு அப்படி யாரும் யாருக்கும் சிறை சாய்ப்பதாக இருந்தா கணவனுக்கு தான் மனைவி அந்த சிறை சாய்க்கணும் என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யணும் என்றத நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. எதுக்காக? கணவன் மீது ஏராளமான பொறுப்புகள் அல்லாஹ் தஆலா போட்டிருக்கிறான். இந்த மனைவியை பார்க்கணும், இந்த குழந்தைகளை பார்க்கணும், அவங்களுக்கு செலவு கொடுக்கணும், அவங்களுக்கு வீடு கொடுக்கணும், நீ சம்பாதிக்கணும், நீ யார்ட்டையும் கேட்கக்கூடாது, கடனாக இருக்கக்கூடாது, ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும். இதெல்லாம் செய்யக்கூட அவருக்கு பல பொறுப்புகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்குது. அப்ப இந்த சைடு வீட்டுடைய சைடு இந்த மனைவி சரியாக பார்த்துக்கொண்டு குழந்தைகளை பராமரித்துக் கொண்டு கற்ப பாதுகாத்துக்கொண்டு வீட்டுடைய ஒழுங்குகளை மனைவி செய்து கொண்டு இருக்கக்குள்ளதான் இந்த கணவன் இந்த கடமையை சரியாக நிறைவேற்ற முடியும். சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விஷயத்தை நாங்கள் கருத்து கெடுக்கணும். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு திட்டத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் ஒன்றை கொடுக்க இருக்கக்குள்ள அவருக்கு 1 லட்சம் ரூபா பணம் கொடுக்கணும், 50,000 ரூபா பணம் கொடுக்கணும், 10,000 ரூபா பணம் கொடுக்கணும். ஆஜார் இதை வச்சுக்கோங்க, 50,000 ரூபா நான் வந்து எடுக்கிறேன்னு சொன்னார். ஆஜியார் என்ன சொன்னார், இவர் எனக்கு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஆகிய ஆஜியாருக்கு 10,000 ரூபா தரணும், 50,000 ரூபா அமானது வச்சுட்டு போனார். முல்ல ஆஜியார் அவருக்கு தெரியாம 10,000 ரூபா தூக்கிட்டாரு. ஆஜியார், என்ன 40,000 ரூபா தானே இருக்குது, 50,000 ரூபா தந்தனே, இல்ல நீங்க அந்த 10,000 எனக்கு தர இருக்குதே, இந்த ஹிந்து பின் உத்பா இந்த சம்பவம் தான் அந்த சல்லி எடுக்கிறதுக்கு இது இது ஆதாரமாக இது ஒரு சட்டமாக மாறுகிறது. இது சட்ட வகுத்த ஃபுகஹாக்கள், நீதித்துறையில் உள்ளவர்கள், இஸ்லாமிய சட்டங்களை உருவாக்கினவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுடைய சட்டத்தை மிக அழகாக எடுத்திருக்கிறார்கள். இந்த காலத்து ஹனஃபி இமாம்கள், ஹனஃபி மஸ்ஹபை சேர்ந்தவர்கள் கூட இந்த விஷயத்துல அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாவுடைய சட்டத்தை விட்டுட்டு ஷாஃபியுடைய, நாங்களும் சில சந்தர்ப்பத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்கள் ஹனஃபி இமாமுடைய சட்டத்தை பின்பற்றது போல இந்த காலத்துல இந்த சட்டத்துல மசலத்து ஜஃபர்ல ஷாஃபியுடைய சட்டத்தை தான் ஹனஃபில உள்ளவர்களும் அது லேசானது, அழகானது, மிக நடைமுறை சாத்தியமானது என்பதாக அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். கண்ணியமானிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஏராளமான பெண்களோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு சில பெண்களுக்கு அல்லாஹ்வுல நல்ல நுணுக்கத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல நல்ல கூர்மையான புத்தியை கொடுத்திருக்கிறார். அவர்கள்ட்ட எங்களுக்கு போய் கவுன்சிலிங் எடுக்கலாம், சில கைடன்ஸ் எடுக்கலாம். சில லா ஃபீல்ட்ல நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு சமீபத்தில் ஒரு ஒரு சட்டத்தை பத்தி பேசி கொண்டிருக்கக்குள்ள ஒரு பெண் ஒரு சட்டத்தை பத்தி பேசினாங்க. அந்த சட்டம் என்ன மிக வியப்பில் ஆக்கியது. அது அது இந்த இந்த எப்படி முஸ்லிம்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களும் இந்த கிரிமேஷன் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதுக்கு சட்டத்தில் எப்படி ஒரு இடம்பாடு இருக்குது என்றதை அந்த ஒரு லீடிங் ஒரு லாயர் பெண்மணி அவர்கள் இந்த வழிகாட்டில் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய மனைவி உம்மு சலமா ஹுதைபியாவுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அங்கு ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போயிருக்கிறாங்க, அங்க போக விடுறாங்க இல்ல, திரும்பி வர வேண்டிய நிர்பந்தமாகவே இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, குர்பான கொடுங்க, நீங்க முடிய இறக்குங்க, எல்லாரையும் போங்க, நாங்க திரும்பி போகலாம். ஏறாம கரைஞ்சிட்டு ஒரு சஹாபியும் அசையல, நபி அவங்க மூணு முறை சொல்லியும் நடக்கலையே என்று நபி அவங்க சோர்வுல தன்னுடைய டென்டுள்ளுக்கு போக அங்கு உம்மு சலமா நபியுடைய மனைவி அங்க இருக்கிறாங்க. ஏன் சோகத்தில் இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு இதுக்கு பரிகாரம் சொல்லித்தாரேன், நீங்க ஒன்று செய்ய வேணா, நீங்க வெளியே போங்க, போயிட்டு உங்களோட முடிய நீங்க அங்கு ஹல்க் செய்ய ஆரம்பிங்க என்று நபி அவங்க சொன்னதுதான் சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டு இதை செய்தார். அப்ப இந்த பெண்ணுடைய மஷூரா இங்க எடுக்கப்படுகிறது. சிலர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு மிக பலகீனமான ஒரு சொல்ல ஷாவிரு ஹுன்ன காலிஃபு ஹுன்ன மஷூரா செய்யுங்க, மாற்றம் செய்யுங்க, அது சரியானதல்ல. இதுதான் சஹீஹ் புகாரியில வரக்கூடிய இந்த ஹதீஸ் தான் மிக தரமானது. பெண்களுக்கு கவுன்சிலிங், கைடன்ஸ், அவர்களுடைய அபிப்பிராயத்தை எந்த இடத்துல முற்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல முற்படுத்துறதுக்குரிய இந்த ரைட்ஸ் அல்லாஹ் தாலா பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ்ல மிக சரியாக ஒரு ஹதீஸை இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஏற்பட்ட, நான் ஆரம்பத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சூரத்து நூருடைய விஷயத்தில் நான் குறிப்பிட்டேன். அங்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவதூறில் ஈடுபட்ட நேரத்தில் நபி அவங்க ரெண்டு பெண்கள் எடுத்தாங்க, ரெண்டு ஆண்கள் அலியே உசாமா எடுத்தாங்க, ரெண்டு பெண்கள் எடுத்தாங்க. அந்த ரெண்டு பெண்களோட நபி அவங்க மஷூரா செஞ்சாங்க. இந்த அன்பு மனைவி ஆயிஷாட விஷயத்துல அவதூறு பேசிட்டாங்களே, இந்த மனைவி செய்யணும், நீங்க சொல்லுங்க பரீரா, நீ ஒரு 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 வேலைக்காரிய விடவும் ஒரு வேலைக்கார பெண்ன்றதே அது ஒரு மிக கண்ணியமான நிரந்தரமான உரிமையுள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. இது அதை விடவும் ஒரு அடிமை பெண்ணாக இருந்த பெண் பரீரா ரதியல்லாஹு அன்ஹா. அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஏண்ட மனைவி ஆயிஷா விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் மஷூரா சொல்லுங்க. அவங்கள்கிட்ட நபி அவர்கள் கன்சல்டேஷன் பண்றாங்க, நபி அவர்கள் அவர்கள்ட்ட மஷூரா எடுக்கிறாங்க, ஆலோசனை எடுக்கிறாங்க. அப்ப இது போல அடுக்கிக்கொண்டே போகலாம். இந்த தலைப்புல மட்டும் ஒரு 10 நாள் எனக்கு அல்ஹம்துலில்லா பேசுறதுக்கு நேர காலம் தான் இல்லை, இது ஒரு 10 தலைப்புல பேசிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு எந்த மகத்துவத்தை, எந்த கண்ணியத்தை, எந்த உயர்வை, எந்த பாதுகாப்பை கொடுத்திருக்குது. இன்ஷா அல்லாஹு தாலா நான் ஒரு இன்றைக்கு அதை விபரிக்க நினைச்சிருந்தேன். 10,000 பெண்கள் நபியுடைய ஹதீஸுக்கு செஞ்ச சேவை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் அந்த புத்தகத்தை எடுத்து காண்பிக்கிறேன். கட்டாயமாக ஒவ்வொரு பெண்ணும் படிக்கணும், ஒவ்வொரு ஆணும் படிக்கணும், எப்படி இந்த தீனுக்கு சேவை செஞ்சிருக்கிறார்கள். நான் குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், தஃப்ஸீர் அதை பத்தி எல்லாம் ஒன்று இங்கே நான் பேசல. நான் பேசுறது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், கவுன்சிலிங் ரைட்ஸ். அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்களுடைய ஒரு பழக்கம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருவாங்க, ஒரு பெண்மணி வராங்க, ஃபாத்திமத்து பின்த் கைஸ். ஃபாத்திமத்து பின்த் கைஸ் வந்து நபிக்கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லுங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, என் கணவன் எனக்கு இப்படி தலாக் சொல்லிட்டாரு, அப்படியா நீ போ இங்க போயிட்டு உன்னோட இத்தாவை கலி. நபி அவங்க சொல்றாங்க, இத்தாவை கலிக்கிறது உம்மு மக்தூம், இப்னு மக்தூம், அந்த கண் பார்வை இல்லாத சஹாபி, உன்னோட குடும்பத்துல உறவாகுது, அங்க போ, உனக்கு உன்ட ஒரு முக்காட்டை போட்டு நீ உன் மூஞ்ச மறைச்சுக்கொள்ளேன்னு போ, அவரு பார்வை இல்ல அவருக்கு, நீ அங்க போய் இத்தாவை கலி. எல்லாம் கழிச்சிட்டு வர்ற அந்த பெண்மணி, யார சொல்ல, எனக்கு ரெண்டு ப்ரொபோசல் வந்திருக்குது, யாரு, முஆவியா, அபூஜஹல், இந்த ரெண்டையும் முடிக்காத நீ. சுப்ஹானல்லாஹ், நபியவங்களோட மஷூரா, நபியவங்க அவங்களோட மஷூரா, ஹிந்து பின்த் உத்பா நபியோட மஷூரா, நபி அவர்களோட மஷூரா. மஷூரா செய்வது என்பது வெறுமனே ஆண்களோட மட்டும்தான் செய்யணும் என்பது அல்ல. இதனாலதான் ஜமியத்துலமா இந்த நாட்டுடைய அட்வைசர் கமிட்டி ஒன்று அமைச்சிருக்குது. அந்த அட்வைசர் கமிட்டியில நாட்டில் ரெண்டு பெண்களையும் எடுத்திருக்குது. எங்களுடைய கன்சல்டேஷனுக்கு இந்த ரெண்டு பெண்களும், இன்னும் பல பெண்களை தேவையாக அமைச்சு கொள்ளலாம். ஜமியத்துலமாவுடைய பெண்கள் பிரிவு இந்த நாட்டில் பல சேவைகளை இன்ஷா அல்லாஹு தாலா இந்த பெண்கள் பிரிவினால எப்படி நாங்கள் சில விஷயங்களை செய்ய பார்க்கிறோம் என்பதையும் நான் இன்ஷா அல்லாஹு தாலா நான் தொடர்ச்சியாக இதை நான் பேசியிருக்கிறேன். டைம் ஆகிருச்சு என்று நினைக்கிறேன். நான் இந்த டைமோடு நான் முடிச்சு கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொன்ன சில விஷயங்களை கருத்து கெடுங்க, நான் நாளைக்கு பேசுவதற்கு இதுக்கு துணையாக இருக்கும். ஏண்ட பயான் இந்த தொடர்ச்சியாக பெண்களும் கேட்கணும், ஆண்களும் கேட்கணும். நான் அதுக்கு தான் இதை பேசி வருகிறேன். ஒரு சமூகம் உருவாக்கப்படுவதற்கு ஒரு நிதானம் தேவை. நிதானத்தை மொடரேட்டர் தவறிந்து போகக்கூடாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய பகுத்தறிவில் மார்க்கத்தை பேசக்கூடாது. உலமாக்களிடத்தில் கால் மடிச்சு இருந்து மூத்த உலமாக்கள் பேசின விஷயங்களை படித்து ஆலோசனை செய்து தான் மார்க்கம் பேசப்படணுமே தவிர, தன்னை கண்மூடித்தனமாக மார்க்கத்தை பேச ஆரம்பிச்சா, தன்னுடைய மனு இச்சைக்காக பேச ஆரம்பிச்சா, யாரோ ஒருவர் இந்த நாட்டில் ஃபத்வா கொடுக்கறாங்கன்னு இங்க வந்து ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சா, அங்க நீங்க ஃபித்னா தான் உண்டாக்குறீங்க. அல்லாஹ்வுக்காக அதை பயந்துக்கோங்க. வாஹிருதா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
குல்லில் கௌனி வ குல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு
அலைக்கும்.